கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய துணை பாடத்தை உங்களுக்கு போதிக்கிறவர் பேராசிரியை டாக்டர் இவாஞ்சலின் ஸ்டீஃபன் அவர்கள். இந்த துணை பாடம் உங்களுடைய ஆவிக்குரிய மற்றும் ஊழிய வளர்ச்சிக்காக நாங்கள் தரும் பாடமாகும். இதை கவனமாக கவனித்து பாடத்தின் முடிவில் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து எழுதுவதற்காகவே நாங்கள் பாட குறிப்புகளை தருவதில்லை.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றும் ஒரு நல்ல பாடம் மூலமாக, ஒரு கற்றுக் கொடுத்ததின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் பாடம் பிரசங்க இயல் அல்லது பிரசங்க இலக்கியம் என்ற தலைப்பின் அடிப்படையில் இதுவரையில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் பிரசங்கியாளரின் அழைப்பும் தகுதியும் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் விரிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு பிரசங்கியாளர் என்பவர் அழைக்கப்பட்டவர். பிரசங்கிக்க நான் வந்துட்டேன், எனக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்தது, அதனால் நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு பிரசங்கிக்க வந்துருச்சு, இல்லை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவே நான் நல்ல சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வல்லமை கொண்டவர், அப்படியெல்லாம் நம்ம எந்த காரணமும் சொல்லிட முடியாது. ஒரு பிரசங்கி அல்லது பிரசங்கியாளர் அப்படின்னா தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய அந்த பிரசங்கத்தாலந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. ஆக ஒரு பிரசங்கியாளர் முழுக்க முழுக்க தேவனால் அழைக்கப்படுபவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே 13-15 வரை உள்ள வசனங்களில் இப்படி தேவ வார்த்தை இருக்கிறது. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக தேவன் முதலாவது தெரிந்து கொண்ட அழைத்த அந்த 12 பேருக்கும் அவர் கொடுத்த பிரதானமான பணி தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். அவரோடு இருக்கணும், பிரசங்கம் பண்ணணும். இப்படி தான் தேவன் அந்த 12 அப்போஸ்தலர்களையும் சீஷர்களையும் தன்னிடத்தில் அழைக்கிறார். இப்போ தேவனுடைய அழைப்பு இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியாது, அல்லது தேவ அழைப்பு பிரசங்கத்தில் இருக்கிறது, பிரசங்கிக்கவே தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது அழைத்த அந்த 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, பின்பதாக அந்த 11 பேரோடு இணைந்து கொண்ட அல்லது தேவன் இணைத்து வைத்த 12வது சீஷன் என்று அறியப்படுகிற பவுலை குறித்து கூட தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் புஸ்தகம் 9:5 ஆண்டவர் இப்படி பேசுகிறார், என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி. அறிவிப்பு என்று வரும் பொழுது அதுவும் பிரசங்கத்தை குறிப்பதான ஒரு வாக்கியமாக நாம் கருத முடியும். ஆக தேவன் அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக, அவருடைய பணியை செய்யும்படியாக அழைத்தவர்களை பிரசங்கிக்கும்படியாக கூறியிருக்கிறார். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் தேவ அழைப்பு இல்லாமல் பிரசங்கம் செய்துவிட முடியாது. ஒருவேளை ரொம்ப வேக வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு சிலர் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தேவ அழைப்பு இருக்குது, என்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார், நானும் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய நேரங்களில் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து அந்த காரியத்தை உறுதிப்படுத்தி கொள்கிறோம். நம்ம ஆண்டவர் தான் நம்மளை அழைத்தார், நம்ம வாழ்ந்த முறை வேறு, நாம் வணங்கி வந்த தெய்வங்கள் வேறு, நம்முடைய முறைமைகள் எல்லாமே வேறுபட்டு இருந்த நாளில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படியெல்லாம் காத்திருந்து தெய்வ அழைப்பை பெற்று பிரசங்கிக்கக்கூடிய நம்மை காட்டிலும் ஒரு சிலர் ரொம்ப வர்ண ஜாலத்தோட ரொம்ப அருமையாக பேசுகிறத பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் சில நேரங்களில் வருவது உண்டு. ஓ, இவங்களும் நல்ல பிரசங்கியாளர், இவங்க மிக அருமையாக பிரசங்கம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவன் இவங்களை அழைத்திருக்கிறார் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் தேவ அழைப்பு இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசி கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய பேச்சானது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வளர்ச்சி அடையாமல் அது நின்று விடுவதை நாம் காண முடியும். பொதுவாக உலக வழக்கெல்லாம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டப்பா காலி ஆயிடுச்சு, அந்த பாத்திரம் காலியாகி விட்டது. அந்த பாத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் எடுத்து பயன்படுத்தலாம், அந்த பாத்திரத்தில் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவுடைய பாத்திரம் காலியே ஆகாது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறதான வார்த்தைக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கையை தேவனை அனுமதித்திருப்பார். ஆக பிரசங்கி ஆளர் என்பவர் அழைக்கப்படுபவர், அழைக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்படுபவர் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அழைப்பில் மூன்று அம்சங்கள் அடங்கியிருக்கின்றன. தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார், எதற்காக? தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் செய்யவும். இப்போ இந்த அழைப்பில் மூன்று அம்சங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல மார்க்கின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 13-15 வசனங்களை வைத்து தேவ அழைப்பில் காணப்படுகிற அம்சங்கள் மூன்றாக நாம் பிரித்து பார்க்க முடியும். முதலாவது அவருடைய அழைப்பின் அம்சம், அவரோடு, இயேசுவோடு இருக்க வேண்டும். வசனம் அப்படி தான் சொல்லுது, தம்மோடு இருக்கவும். இயேசுவோடு இருக்கிறவராக நிச்சயமாக ஒரு பிரசங்கியாளர் இருக்கணும். இயேசுவோடு இல்லாதவர் ஒரு பிரசங்கியாளராக இருக்கவே முடியாது. நீங்கள் அநேகர் அறிந்த ஒரு சாட்சியின் காரியம்தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அறிந்திருந்தாலும் அதை சொல்ல வேண்டும் என்று நான் நூந்தி தள்ளப்படுகிறேன். உலகறிந்த மிக பிரபலமான மிகப்பெரிய ஊழியர் என்று எல்லோரும் கருதுகிற வெனிகின் அவர்கள் தங்கள் சாட்சியில் கூறியதாக மூத்த ஊழியர், மதிப்புக்குரிய தேவ மனிதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம். வெனிகின் அவர்கள் தங்களுடைய உடல் நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவர் ஒரு தரிசனம் கண்டதாகவும், அந்த தரிசனத்தில் பரலோகம் செல்வதற்கு ஒரு நீண்ட வரிசையிலே ஜனங்கள் நின்று கொண்டிருந்ததாகவும், அந்த வரிசையில் தானும் நின்று கொண்டிருக்கும் பொழுது தன்னை கொண்டு தேவன் செய்த அந்த மிக பெரிதான ஊழியம், அந்த ஊழியத்தின் மேல் இருந்த நம்பிக்கை, எத்தனையோ 1000 ஜனங்கள் ரட்சிப்புக்கு அபிஷேகத்திலே மிகப்பெரிய ஜனக்கூட்டங்கள் கீழே விழுந்து தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் அளவு பெரிதான ஊழியங்களை, பெரிதான ஜனக்கூட்டங்களை வழிநடத்தின அந்த கிருபைகளை தேவன் தன்னை கொண்டு செய்திருந்தபடியால் தனக்கும் பரலோகில் இடம் உண்டு, தேவனுடைய இருதயத்தில் இடம் உண்டு என்ற பெரிதான நம்பிக்கையில் அந்த வரிசையில் காத்து நின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொருவராக இயேசுவிடத்தில் சென்று நிற்கும் பொழுது அவர்கள் பரலோகம் செல்ல வேண்டுமா அல்லது தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்களா என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு இசை மீட்டப்பட்டு கொண்டிருந்ததாம். இனிமையான ரம்யமான இசை என்றால் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றும், அந்த இசையிலே இனிமை இல்லாதபடிக்கு வெறுப்பை கோபத்தை காண்பிப்பது என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமல்லாதவர்கள் என்றும் புரிந்து கொள்ளும்படியாக அந்த இசை கருவி மீட்டப்பட்டு கொண்டிருந்ததாம். இயேசுவானவரோ அங்கு வீற்றிருந்த பொழுது அநேகர் வரிசையிலே கடந்து சென்று, இப்பொழுது பென்னிஹின் அவர்களுடைய நேரம் வந்துவிட்டது, அவர்கள் கடந்து வந்து நிற்கிறார்கள். அவர் நினைக்கிறார் தனக்காக மிக அருமையான ஒரு ரம்யமான இசை மீட்டப்படும் என்று. ஆனால் நடந்த விதோ வேறு. அவர் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிரடையான ஒரு காரியம் நடந்தது. அவரும் தேவ கோபத்திற்கு ஆளானவர் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக ஒரு இசை மீட்டப்படுகிறது. அவரோ தேவனுடைய முகத்தை உற்று கவனிக்கிறார். ஒருவேளை இசை அமைத்து கொடுப்பவர் தவறாக வேறு யாரோ என்று தன்னை குறித்து இந்த இசையை மீட்டியிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். அவர் என்னை கொண்டு பல காரியங்களை செய்திருக்கிறார் அல்லவா. அவருடைய முகத்தில் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் என்னை குறித்து காணப்படும் என்று சொல்லி இயேசுவானவரின் முகத்தை உற்று கவனிக்கும் பொழுது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பென்னிகின் அவர்கள் மேலாக மிகுந்த கோபத்தில் இருந்தாராம். இதை கண்டு பயந்து போன அவர், ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்தேனே, ஏன் என் மேலாக இந்த கோபம் என்று அவர் கேட்டபொழுது தேவன் அவருக்கு சொன்ன பதில், என்னோடு உனக்கு இருக்கிற உறவு நிலையிலே நீ பலமாய் உறவு கொள்ளவில்லை என்று சொன்னாராம். ஆரம்ப காலங்களிலிருந்து மிக அன்பாக என்னோடு இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் சமீப காலமாக, கொஞ்ச வருடங்களாக, நீ என்னோடு தனிப்பட்ட உறவிலே மிகுந்த ஐக்கியமுள்ள ஒரு மனிதனாக நீ இல்லையே என்று சொல்லி தேவன் மிகவும் வருத்தப்பட்டதாகவும், அந்த தரிசனம் அதோடு கலைந்து சென்றதாகவும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக நாம் எவ்வளவுதான் ஊழியம் ஓடி ஓடி உலகெங்கும் போய் சென்றாலும், ஒரு விமானத்திலிருந்து இன்னொரு விமான நிலையத்திற்கு பறந்து பறந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பாரத்தோடு நாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், இயேசுவோடு இருக்கிறோமா என்பதில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் நேரம் செலவிடுகிற, அவரோடு தனித்து இருக்கிற அனுபவத்தில் நாம் இருக்கிறோமா? இதுதான் தேவ அழைப்பின் முதல் முக்கிய அம்சம். ஆக தேவன் ஒரு மனிதனை அழைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் இயேசுவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது முக்கிய அம்சம், அவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையே பிரசங்கம் செய்கிறவராக அந்த அழைக்கப்பட்ட பிரசங்கியாளர் காணப்பட வேண்டும். நூதன முறையிலான பிரசங்கங்கள் இன்று அநேகம் வந்திருக்கின்றன. அதில் மிகுந்த கருத்து இருக்கிறது, ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறது, நல்ல நகைச்சுவை உணர்வுகள் இருக்கிறது, உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் இல்லாமல் போகிறார். இதுதான் மிகுந்த வருத்தம். என்னென்னவோ பேசுகிறாங்க, எப்படி எப்படியோ டான்ஸ் ஆடி பேசுகிறாங்க, நடந்து பேசுகிறாங்க, ஓடி பேசுகிறாங்க, அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வேக வேகமாக நடந்து பேசுகிறவர்கள் சுறுசுறுப்பாக உணர்ச்சி வயத்தோடு டான்ஸ் ஆடி கைகளை அசைத்து அங்கும் இங்கும் ஓடி எல்லாம் பேசி பல ஜாலங்களை காட்டினாலும், அந்த பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு எல்லாத்தையும் உணர்ச்சி வசமாக பேசிட்டு, இன்னைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசுகிற அந்த சொற்பொழிவில் வருகிற உணர்ச்சி பெருக்கை கட்டுப்படுத்தவே முடிவதில்லை. தமிழன் என்று சொல்லி அந்த உணர்வை உள்ளே திணித்து பேசும் பொழுது எல்லாருக்குமே அப்படி ஒரு உணர்வு பொங்கி வரும். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஹெச்ஓடி. அவர் ஒவ்வொரு முறையும் எங்கள் வகுப்புக்கு கடந்து வரும் பொழுது சொல்லுவார், மாணவ சமுதாயம் இந்தியாவின் தூண், நீங்கள் எல்லாம் அநேகத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை மிகுந்த உற்சாகத்தில் நடத்துவார். அவருடைய வகுப்பு வரும் பொழுது நாங்கள் எழுந்து நின்று ஒரு ஸ்லோகன் சொல்ல வேண்டும், ஒரு ஸ்லோகம் சொல்ல வேண்டும், ஒரு இரண்டு வரி கவி அதை நாங்கள் சொல்ல வேண்டும். முழு கவியும் எனக்கு தற்போது நினைவில் இல்லை. அதில் கடைசியாக வருகிற அந்த வரிகளை ஒருவேளை என்னோடு படித்த யாருமே மறந்திருக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். அதை சத்தமாக அவர் சொல்ல சொல்லுவார், யாரும் முணுமுணுக்க கூடாது, எல்லாரும் உணர்ச்சியோடு பேச வேண்டும் என்று கண்களை விரிவாக திறந்து ஒவ்வொருத்தரையும் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதில் அது கடைசி அவர கவியில் சொல்லுவோம், கழுகு தூக்கிடும் குஞ்சுக்கு துடித்து எழும் கோழி, சாக்கடை புழுக்கள் அல்ல நாங்கள், சரித்திரத்தின் சக்கரங்கள் என்று சொல்லி நாங்கள் முடித்து அமருவோம். ஒரு கோழி குஞ்சை கழுகு வந்து தூக்கும் போது அந்த கழுகுக்கு நிகரான பலம் இல்லாமல் போனால் கூட துடித்து எழக்கூடிய அந்த கோழி கூட ஒரு உணர்ச்சி இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது, போராளித்தன்மை இருக்கிறது. ஆகவே நாங்கள் சாக்கடையிலே உழண்டு கொண்டிருக்கிற புழுக்கள் அல்ல, சரித்திரத்தின் சக்கரங்கள். அந்த சரித்திரத்தையே கடந்து செல்ல வைக்கக்கூடிய, சுழற்றக்கூடிய, அதை உருண்டோட செய்யக்கூடிய சக்கரங்களாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு உட்காருவோம். சில வேலைகளில் ஒரே நாளில் ஃபிசிக்ஸ் நிறைய பீரியட்ஸ் வரும். அப்போது ஒவ்வொரு பீரியடுக்கும் நாங்கள் எழுப்பி நின்று இந்த சரித்திரத்தின் சக்கரங்கள் என்று உணர்ச்சியோடு சொல்லிட்டு நாங்கள் உட்காருவோம். அதை குறித்து ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு தான் அவர் பாடத்துக்கே போவார். இப்படி உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய சொற்பொழிவுகளும் கவிகளும் பாடல்களும் கவிதைகளும் அநேகமாயிரம் இருந்தாலும் கூட நாமும் இதே மாதிரி திருச்சபையில உணர்ச்சிகளை கொண்டு வந்து பேசலாம், தவறில்லை. ஜனங்களுக்குள்ளாக உணர்வுகளை தூண்டிவிடுவத வகையில நம்முடைய பிரசங்கம் அமையலாம், தவறில்லை. கோபமோ கடுமையான வார்த்தைகளோ கடிந்து சொல்வதோ காணப்படலாம், தவறில்லை. ஆனால் இவைகளின் மையம் இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியும் அதில் இயேசு கிறிஸ்து வரவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிரசங்கம் வீண், அது பிரசங்கமே அல்ல, நேரப்போக்கிற்காக பேசப்பட்ட ஒரு பேச்சு. ஆக அவருடைய வார்த்தைகளை, அவரை கொண்ட வார்த்தைகளை அல்லது அவரை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, அவரை ஜனங்களுக்கு காண்பிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டுதான் பிரசங்கம் அமைய வேண்டும். அவருடைய அழைப்பின் 2வது முக்கிய அம்சம் இயேசுவை குறித்த வார்த்தைகளை கொண்ட பிரசங்கம் கொண்டதாக அது இருக்க வேண்டும். 3வதாக பிரசங்கியாளரின் அழைப்பில் காணப்படுகிற முக்கிய அம்சம் என்னவென்றால், வியாதிகளை சுகமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். இவைகள் இரண்டும் ஒரு சேர காணப்பட வேண்டும். ஒரு பிரசங்கியாளருடைய வாழ்க்கையில வியாதியை சுகமாக்குறதும் பிசாசை துரத்துறதும் ஒரே மாதிரி இணைந்து காணப்படும். அந்த இரண்டுமே இணைக்கப்பட்ட ஒரு ஊழியமாக, ஒரு பிரசங்கமாக நம்முடைய பிரசங்கத்தின் அழைப்பு காணப்படணும். சிலர் வியாதி சுகமாக்க வரங்களை நாடி அதை மாத்திரம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஒரு சிலர் நான் பிசாசை துரத்துவேன், பிசாசு துரத்துவது மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு ஊழியம் செய்கிற சில ஊழியர்களை நான் அறிவேன். ஆனால் தேவ அழைப்பிலே இது மாத்திரம் தனி அது மாத்திரம் தனி என்று அல்ல. வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் இரண்டையும் ஒரு சேர செய்கிறதான ஒரு அழைப்பாக பிரசங்க அழைப்பு காணப்பட வேண்டும். அதோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பிரசங்கலருக்கு மிக அவசியமான அம்சம் ஜபம், வேத வாசிப்பு, வேத தியானம். இவைகளை நம்மை விட்டு பிரிக்க முடியாது, பிரிக்கவும் கூடாது. இவைகள் தான் இயேசுவோடு நம்ம இருக்க செய்யும். அதெல்லாம் சொன்ன முக்கிய அம்சத்துக்கு அடிப்படையே வந்து ஜபமும் வேத வாசிப்பும் வேத தியானமும். இவைகள் மூன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா இயேசுவோடு நம்ம இருக்கிறதா கணக்கு இல்லை. ஒரு நல்ல தேவ மனிதர் அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் சொன்னாரு, அரை நாட்கள்ல இயேசுவோடு நான் செலவு பண்ற நேரம் மிக அதிகமான அளவு இருக்குமா. இப்ப நிறைய ஊர்களுக்கு நான் கடந்து போறேன், நிறைய இடங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருப்பதுனால இப்பெல்லாம் வேத வாசிப்பு பஸ்லயே போயிடுது. யாருடைய செய்தியாவது கேட்கணும் அப்படின்னா பஸ்ல இருக்கிற மொபைல்லையே கேட்டுக்கிறேன், அங்கேயே வார்த்தைகளை கேட்டுக்கிறேன், அங்கேயே நான் பைபிள் வாசிச்சுக்கிறேன், கண்ணை மூடி 10 நிமிஷம் அங்கேயே ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்ப நிலைமை இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொண்ட காரியம் நினைவில் இருக்கிறது. பிரியமானவர்களை, எவ்வளவு நம்ம பிஸியா இருக்கோங்கிறத ஆண்டவர் என்னைக்குமே கணக்கிட்டு பார்க்கிறவர் அல்ல. எத்தனை பேருக்கு நம்ம ஊழியம் பண்ணினோம் அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்கிறவர் அல்ல. எவ்வளவு நேரம் அவரோடு நாம் செலவு செய்தோம் என்பதை மிக முக்கியமாக தேவன் பார்ப்பார். அதனால எவ்வளவு இடங்களுக்கு போய், இல்லை நான் போனாதான் அங்கே சுகம் கிடைக்கும், நான் போனாதான் அங்கே விடுதலை நடக்கும் அப்படின்னு எவ்வளவு பெரிய முக்கியமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் அதிகமாக இல்லை. முதலாவது தேவனுடைய பாதத்தில் நாம் நேரம் செலவு செய்து அவரோடு தனித்து இருக்கிற அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் அதிகம் செலவு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆக நாம் கண்டோம் இதுவரையில் பிரசங்கத்தின் அழைப்பில் காணப்படுகிற 3 அம்சங்கள், முதலாவது அம்சம் இயேசுவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் அவருடைய வார்த்தைகளை அவரை குறித்த பிரசங்கம் காணப்பட வேண்டும். மூன்றாவது நம்முடைய பிரசங்கத்தில் வியாதிகள் சுகமாவதும் பிசாசுகள் துரத்தப்படுவதும் ஒரு சேர ஒருங்கிணைந்து காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தியத்தை ஒரு இயந்திரம் போல ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக நம்ம எடுத்துக்கிட கூடாது. இது நிறைய பேருக்கு ஒரு பழகி போன வாழ்க்கை முறையாக மாறி போகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருச்சபை ஊழியம் அன்று காலை துவங்கி இரவு வரையில், அது அவங்க திருச்சபையை பொறுத்து எத்தனை சர்வீஸு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதில் எந்த சர்வீஸில் நம்ம பிரசங்கம் பண்ணணும், எந்த சர்வீஸில் உதவி பாஸ்டர் உதவி போதகர் பிரசங்கம் பண்ணணும், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே தீர்மானித்து வச்சிடறோம். அது திங்கக்கிழமை அப்படிங்கிறது நிறைய பாஸ்டர்ஸ்க்கு ஓய்வு நாள் மாதிரி மாறிடுது. யாரும் இதை குறித்து சங்கடப்பட்டு கொள்ள வேண்டாம். நான் எல்லாரையும் சொல்லலைன்னு நான் அந்த வார்த்தையை அடிக்கடி நான் சொல்லுவேன். மிகச்சரியான முறையில் இருக்கிற அநேக ஊழியர்கள் உண்டு, முன்மாதிரியான ஊழியர்கள் உண்டு. அவர்களை கண்டு, நிறைய பேரை கண்டு நானே தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த அளவுக்கு தேவனுக்காக உழைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கக்கூடிய இந்த தேவ மனுஷனை பார்க்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எவ்வளோ பெருசு, இந்த மனுஷோட நீங்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறீங்க, அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்களேன்னு நான் நிறைய ஊழியர்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். நல்ல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட எல்லாரும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் கொண்டு வரல. ஆனால் ஒரு சிலர்கிட்ட காணப்படுகிற சில காரியங்களையும் நம்ம எடுத்து அதை கவனிப்பதும், அது எப்போதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடாமல் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருப்பதற்காக நான் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி குறை சொல்வதற்காக அல்ல. ஒரு சில விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கணும். ஏன் கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாத வகையிலே கூட அது நம்மை தொற்றி கொள்ளக்கூடாது. அதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். திங்கக்கிழமையில் பொதுவாக ரொம்ப டயர்டாக ஒரு ஓய்வு நாளை போல எங்கேயும் வெளியில் போகாமல் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சில போதகர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சில பாஸ்டர்ஸ் மீட்டிங் என்று சொல்லி சில பொறுப்புகளை வைத்து கொண்டு போகணும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு போகணும், ஐக்கியம் தேவை, கூடி ஜெபிப்பது அவசியம், ஊழியர்கள் ஒன்றாக கூடுவது அவசியம். ஆனால் எப்பொழுதும் அதையே செய்து கொண்டிருப்பதை போல ஒரு மெக்கானிக்கல் லைஃப். மண்டே ஆனால் ரெஸ்ட், டியூஸ்டே ஆனால் அந்த ஃபெலோஷிப்பில் நமக்கு ஒரு மீட்டிங், வெனஸ்டே இங்கே ஒரு அழைப்பு, தேர்ஸ்டே அங்கே ஒரு வேலை போயிட்டு வரோம். இப்படி நாமே ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொண்டு இயந்திரம் போல ஓடிக்கொண்டே இருப்பது ஒரு பிரசங்கியாளருக்கு உரிய காரியம் அல்ல. நல்ல உடன் ஊழியர்கள் அப்படி இருக்கலாம், ஐயா போகிற இடங்களுக்கு கூட போகணும், அவங்க இங்கே போவாங்க, அதுக்கு உதவியாக இருக்கணும். இப்படிப்பட்ட உடன் ஊழியர்களுடைய அழைப்பின் அடிப்படையில் அவர்கள் செய்கிற காரியம், அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையின் பேரில் நடந்து கொள்கிற காரியம் வேறு. ஆனால் பிரசங்கிக்கும்படியாக போதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இயந்திரம் போல் செயல்படக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் பாஸ்டர் ஆயிட்டேன், பிரசங்கம் பண்ணணுங்கிற பொறுப்புக்கு வந்துட்டேன், நம்ம விரும்பினால் விரும்பாட அந்த கடமையை செய்ய வேண்டியதா அப்படின்னு, கடமைக்கு செய்வது அல்ல பிரசங்கம். ஒரு பிரசங்கியாளர் அனுதினமும் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் ஆவிக்குரிய பண்புகளும் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்து ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். மாசம் ஒரு முறை இல்ல, ஒவ்வொரு நாளும். ஒவ்வொரு நாளும் பிரசங்கியாளர் என்று தன்னை கருதுகிற ஒவ்வொரு தேவ மனிதனும் குறைந்தபட்சம் ஒரு கால் மணி நேரமாகுது தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் இன்றைய வளர்ச்சி நிலை என்ன, தன்னுடைய ஆவிக்குரிய பண்பில் இன்று காணப்படுகிற வளர்ச்சி, உயர்வு, முதிர்ச்சி எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்து நிதானித்து ஆராய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்மகிட்டையும் சரக்கு காலி ஆயிடும். சரக்கு காலியானதுக்கு அப்புறம் நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. சாரமற்று போன உப்பை போல நாம் மாறிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பேசணும். ஆவிக்குரிய என்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு வளர்ச்சி காணப்படுகிறது. ஆம், தேவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இதை நான் வளர்ந்திருக்கிறேன், இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இதை நான் அனுபவிக்கப் போகிறேன், இதை என் வாழ்க்கையில் நான் நடைமுறையில் கொண்டு வரப்போகிறேன், இதை கொண்டு நான் அந்த வேலையை செய்யும் பொழுது என் தேவ ராஜ்யம் கட்டப்படும், என் தேவன் நிச்சயமாக பிரியமுள்ளவராய் இருப்பார் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக உண்டாகும் அளவுக்கு நாம் அனுதினமும் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். பிராக்டிக்கலா இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம். எவ்வளோ வேலைகள்ல இருக்கிறோம், ஊழியத்தின் பாதைகளில் நாமளே திட்டமிடாத பல வேலைகளை கத்தர் நம்ம கொண்டு கொடுத்துட்றாரு. திடீர்னு நானே நினைக்கல, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார், ஆண்டவருடைய காரியத்தை பற்றி பேசினார், இவங்களோடு பேச வேண்டியிருந்தது, இவங்களுக்காக நான் செபிக்க வேண்டியிருந்தது, இவங்களுக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது, இதெல்லாம் கத்தர் திடீர்னு கொடுத்த திட்டம்தான். உடனடியாக ஆண்டவனோடு பேசினார், நான் செயல்படுத்தினேன், இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இவைகள் எல்லாம் சாக்குப்போக்குகள் தான். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானிக்க. நான் கர்த்தர் பாதத்தில் உட்காறேன், ஒரு ஊழியக்காரர் இருக்கார், 2 மணி நேரம் வேதம் வாசிக்காம ஜோம் பண்ணாமல் நான் வரமாட்டேன், என் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், நல்லது. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற வளர்ச்சி குறித்தோ குறைவு குறித்தோ நிதானிக்கிறோமா? திரும்ப திரும்ப பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களும் அதில் இருக்கிற ஆழமான சத்தியங்களும் நம்மை ஜனங்களை வழிநடத்த உதவுகிறது என்றது ஒரு புறம் இருந்தாலும், நான் தனிப்பட்ட ரீதியில் இன்று குறைவுபட்டிருக்கிறேனா வளர்ந்திருக்கிறேனா என்பதை நிதானித்து ஒரு முடிவுக்கு வருகிறோமா? அல்லது மெக்கானிக்கலா, இல்லை இன்னைக்கு நான் 2 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இல்லை 1 ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இந்த 1 மணி நேரத்தை ஆண்டவரோடு கழித்திருக்கிறேன் என்ற மன நிறைவோடு நாம் எழும்பி வந்து விடுகிறோமா? ஒரு பிரசங்கியாளர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பண்புகளையும் ஆராய்ந்து தேவனோடு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர் என்பதை இருதயத்தில் கடினமாக இருத்தி வைத்து கொள்ளும் போது மாத்திரம்தான் அந்த பிரசங்கம் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பிரசங்கியாளர் செய்யக்கூடிய பிரசங்கமாக மாறும். மிக பிரியமானவர்களே, இதுவரையில் பிரசங்கியாளரின் அழைப்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். தற்போது பிரசங்கியாளரின் தகுதிகள் என்று சொல்லி தலைப்பின் கீழாக இன்னும் ஆழமான சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு பிரசங்கியாளருக்குரிய அடிப்படை முதல் தகுதி என்னவென்றால், ஒரு பிரசங்கியாளர் மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்டவராக காணப்பட வேண்டும். மறுபடியும் பிறத்தல், இந்த அனுபவம் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு பிரியமானவராகவே வாழ முடியாது. அப்போ ஒரு பிரசங்கியாளருக்கு இந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் நிச்சயமாக காணப்பட வேண்டும். மறுபடி பிறத்தல், இது நல்ல ஒரு ஆழமான தெய்வ சத்தியம். இதை இந்த வேத பாடத்தை படித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும். இதை குறித்து சிம்பிளாக எளிமையான நடையில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு முறை நான் பிறந்திருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது எனக்குள்ளாக இருந்த பாவ வாழ்க்கையிலே நான் மறித்து விடுகிறேன், மீண்டும் புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிறந்திருக்கிறேன், முந்தைய பாவங்கள், முந்தைய பாவ சிந்தனைகள், முந்தைய மனுஷன் இப்போ எனக்குள்ளே இல்லை, அவன் செத்து போயிட்டான், நான் புது மனுஷன், இப்போ எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு, என் வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் மாத்திரம்தான் இருக்குது, நான் புதிதாக பிறந்த மனிதன் அப்படிங்கிற உணர்வோடு வாழ்றதுதான் மறுபடி பிறத்தல். இந்த மறுபடி பிறந்த அனுபவம் ஒரு பிரசங்கியாளருக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த பிரசங்கியாளர் வந்து தனக்குள்ளாக பழைய பாவங்களையும் பழைய சிந்தனைகளையும் வைத்து கொண்டே அவர் தன்னுடைய ஊழியத்தை பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு நல்ல தகுதி உள்ள பிரசங்கியாளர் என்று சொல்ல முடியாது. சப் இன்ஸ்பெக்டர், அந்த போஸ்டிங்க்கு அவங்க செலக்ட் பண்ணும்போது 2 விதங்களில் அவர்கள் தேர்வாகிறார்கள். ஒன்று, அவர்கள் படித்து அந்த தேர்வுகள் எழுதி அதில் அவர்கள் தேர்ச்சி அடைந்து அந்த பொறுப்புக்கு வருகிறார்கள். 2வது, அவர்கள் செய்கிற தொழில் அனுபவத்தில் இத்தனை வருடங்கள் அவர்கள் பிசியாக அல்ல அதுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்து அந்த குற்றங்கள் குறித்தும் குற்ற நிலவரங்கள் குறித்தும் எல்லா விவரங்களையும் கற்றுக்கொண்டு சில வருடங்கள் அந்த பணிகளில் இருந்து பதவி உயர்வு பெற்று இந்த எஸ்ஐயாக மாறுகிறார்கள். இந்த 2 முறையில் வந்தவர்களுக்கும் வித்தியாசம் காணப்படும். படித்து தேர்வெழுதி வந்தவர்களை காட்டிலும் அனுபவ ரீதியிலே வந்தவர்களுக்கு அதிக பக்குவம் காணப்படும். அவர்கள் எந்த காரியத்தையும் இலகுவாக புரிந்து கொள்வார்கள். எந்த குற்றமும் எப்படி நடந்திருக்கக்கூடும் என்பதை அனுமானிக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். பொதுவாகவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், காவல்துறையில் தேர்வு எழுதி வந்தவர்களுக்கும் அனுபவ ரீதியில் வந்தவங்களுக்கும் இடையில் ஒரு பனிப்போர், ஒரு கோல்டு வார் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒத்துப்போகவே போகாது. நான் பெரியவங்க இல்லை நான் தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும்னா, அனுபவ ரீதியில் வருகளுடைய அணுகுமுறை அது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். அப்படி தான் நான் வந்து ஏற்கனவே பிறந்திருந்தேன், ஆனால் மரித்து போயிட்டேன், இப்போ மறுபடியும் பிறந்திருக்கேங்கிற அனுபவத்தை தனக்குள்ளாக வைத்து வைத்து அதன்படியே செயல்படுகிற, அதன்படியே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதனுடைய பிரசங்கம் ஒரு நல்ல விளைவுகளை கொடுக்கவதாக இருக்கக்கூடும். அந்த தகுதியுள்ள மனுஷன்தான் நல்ல பிரயோஜனமான ஒரு பலனை கர்த்தருக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பிரசங்கியாளராக மாற முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புத்தகத்தில் படித்திருக்கிறேன், மறுபடியும் பிறத்தல் என்ற சத்தியம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும், மனனமாக சொல்ல தெரியும், அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை குறித்த ஒரு முழுமையான தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் அல்லது அதை குறித்த மகிழ்ச்சி எனக்குள்ளாக இல்லை அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பிரசங்கியாளருக்கான தகுதி படைத்தவர் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பிரசங்கியாளர் என்பவர் மறுபடி பிறத்த அனுபவம் இல்லாது இருந்து அவர் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், நல்ல விளைவுகளை கொடுக்காது என்று சொல்லி. அப்போ அவர் சொல்லி கொடுக்குற வேத வியாக்கியானமும் பிரசங்கமும் எப்படி அமையும் அப்படின்னா, குருடன் குடனுக்கு வழிகாட்டுவதை போல, மற்ற 15:14 சொல்லப்பட்டிருக்கதை போல, ஒரு குருடன் இன்னொரு குடனுக்கு வழிகாட்டுறார். அது எப்படி இருக்கும்? இவருக்கே அந்த பாதையை பற்றின அனுபவம் கிடையாது, அந்த பாதை எப்படி இருக்கும்னு தெரியாது, அந்த பாதையினுடைய நன்மை தீமைகள் தெரியாது, அந்த பாதையினுடைய பெருமைகள் தெரியாது, அதனுடைய நன்மைகள் நமக்கு புரியாது. ஆனால் இன்னொரு குருடனுக்கு அவர் வழிகாட்டுறாரு, இல்லை இந்த பாதை வழிப்போ, இது நல்லா இருக்கும், இது சிறப்பாக இருக்கும். தான் அறியாமலே அவருக்கு அறிந்ததை போல சொல்லி கொடுக்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தை போலதான் மறுபடி பிறத்தல் அனுபவம் இல்லாத ஒருவர் பிரசங்கம் செய்வது அமைந்து விடுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 2:17 இப்படி தேவன் எழுதியிருக்கிறார், இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகள் போல இருக்கிறார்கள், இவர்களுக்காக காரிருள் உழைக்கப்பட்டிருக்கிறது என்று. அது கிணறு தான், ஆனால் அந்த கிணறுல தண்ணியே இல்லையே. தண்ணி இல்லாத கிணறு எதற்கு பயன்பட முடியும்? அது இருந்தும் இல்லாதது போலதான், அதில் இருந்தும் பிரயோஜனமே இல்லையே. அப்படித்தான் மறுபடி பிறத்தல் அனுபவம் இல்லாத ஒரு பிரசங்கியாளன் கிணறு போல, அந்த கிணறுலிருந்து ஒரு சொட்டு தண்ணியும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை காட்டிலும் இவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:16 சொல்லுது, துன்மார்க்கனும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார், ஆனால் அது என்ன இல்லை, நியாயம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஒரு துன்மார்க்கனாலும் கூடும், அவராலையும் அழகாக எடுத்து ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியும். இதை குறித்து தான் நான் முன்பே உங்களிடத்தில் அதிகமாக பேசினேன். இப்போ துன்மார்க்கனும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார், பண்ணலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வையில் நியாயம் இல்லையே. அது நியாயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நியாயமான ஒரு பிரசங்கம் பண்ணணும், கண் பார்வையுள்ள நல்ல தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதனாக இன்னொரு மனிதனுக்கு வழிகாட்டுகிறவனாக காணப்படணும், தண்ணீரால் நிறைக்கப்பட்ட ஒரு கிணறை போல, எடுக்க எடுக்க குறையாமல் சுரந்துக்கிட்டே இருக்கிற அந்த கிணறை போல. இப்படி சொல்லுவாங்க, இறக்கி இறக்கி தான் கிணறு ஊறுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே தண்ணி இருக்கிற ஒரு கிணத்துல வந்து தான் இறக்கிற ஒரு வேலை நடக்கும். இப்போ இறக்க இறக்கி தான் தண்ணி ஊர்ந்து கொண்டே இருக்கும், தண்ணி உருவாகி கொண்டே இருக்கும், தண்ணி சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ நமக்குள்ளே கொஞ்சமாகிலும் தண்ணி இருக்கிற நிலை இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தேவன் நம்மை நிரப்புகிறவராக காணப்படுவார். அப்போ தண்ணி இருக்கிற கிணறை போல காரிருளுக்கு தப்பினவர்களாக, துன்மார்க்கன் அல்லாதவர்களாக, நியாயமுள்ள ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாக ஒரு பிரசங்கியாளர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு மறுபடி பிறந்த அந்த அனுபவம் காணப்பட வேண்டும். இரண்டாவது தகுதி, பிரசங்கியாளர் தன் ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை அறிந்திருக்க வேண்டும். இது பொதுவாக தேவனுடைய ஊழியத்தை அல்லது தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு தகுதி தான் இதுவும். ரட்சிப்பை குறித்த நிச்சயம், 2 கொரிந்தியர் 4:13 பவுல் பதிவு செய்திருக்கிறார், தன்னுடைய பிரசங்கத்தில் விசுவாசித்தேன், அதனால் பேசுகிறேன். தைரியமாய் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இவர் பேச என்ன காரணம் என்று சொன்னால், இவருடைய பிரசங்கத்திலே அவர் விசுவாசிக்கிறார் எதை, தான் ரட்சிக்கப்பட்ட அந்த நிச்சயத்தை இவர் விசுவாசிக்கிறார். ரட்சிப்பின் நிச்சயத்தன்மை இருந்தால் மாத்திரமே இவர் பிரசங்கியாளருக்கான தகுதி உள்ளவராக மாறுகிறார். 3வதாக, பிரசங்கியாளர் தேவன் மேல் அன்பு கூறுகிறவராக காணப்பட வேண்டும். அன்பு, இது வந்து பல சமயங்களில் ஒரு வழி பாதையாகவே அமைந்து விடுகிறது. எப்படின்னா, தேவன் நம்மேல் அன்பு செலுத்த வேண்டும். எப்போ பார்த்தாலும் அவர் என் மேலே அன்பாகவே இருக்கணும், அவர் என் மேலே பிரியமாகவே இருக்கணும். இதைத்தான் விரும்புகிறோமே தவிர, நாம் தேவன் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறோம். நிறைய மனிதர்கள் என்னை மற்றவர்கள் எல்லாரும் நேசிக்கணும், எனக்கு எல்லாரும் சேவை செய்யணும், என்னை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோமே தவிர, நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ளணும், அவர்களுக்காக நாம் அன்பு செய்கிறவர்களாக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதர்கள் மத்தியிலேயே இல்லாத போது, கண்களால் காண முடியாத நம் உணர்விலே அறியக்கூடிய தேவனிடத்தில் அன்பு செய்வது எப்படி உகந்த காரியமாக மாறும்? நாம் காண முடியவில்லை என்பது மாத்திரமே, ஆனால் அவரை உணர முடியும். அவர் கிரியைகளை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம், அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாம் ருசித்திருக்கிறோம், அதில் வாழ்ந்திருக்கிறோம், அதில் மறித்து உயிர்த்தும் இருக்கிறோம். அநேகர் எத்தனையோ நேரங்களில் சொல்லுவாங்க, இப்போதைக்கு நான் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் செத்திருந்தேன்னா, நான் செத்த இடத்துல என்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும், ஆனால் இன்னைக்கு ஆணுடைய கிருபனாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆணுடைய அன்பு மட்டும் இல்லை, கிருபை மட்டும் என் மேலே இல்லைன்னு சொன்னால், நான் என்னைக்கோ மறித்து அந்த இடத்துல என்னை புதைத்தார்கள் என்பதற்கான அடையாளம் கூட இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இன்று நான் ஜீவனோடு நடமாடுகிறேன் என்று சொன்னால், என் தேவ அன்பு காரணம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஆண்டவர் மேலாக நாம் எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த ஆண்டவரை அறியாத பொழுது அல்லது அறிந்து கொண்ட அந்த முதல் நொடியிலே ஒரு தேவ மனிதன் கேட்டான், ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ சொன்னாய பவுல், அப்போதான் பேரொழிய பார்க்குறான், ஏசு அவனோட பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவன் கேட்குற கேள்வி, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவன் தேவன் மேல் அன்புள்ளவனாக காணப்பட்டான். முதல் நொடியிலே அவன் ஆண்டவர் மேல் அன்புள்ளவனாக இருந்ததன் நிமித்தமே இறுதி வரையில் அன்பு கொண்டவனாக காணப்பட்டு எழுதுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதுகிறான். அப்ப அந்த நொடி பொழுதிலே தேவன் மேலாக அவனுக்கு தனியாத ஒரு அன்பு, தனியாத ஒரு பாசம், ஒரு பிரியம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட அன்பு ஒரு பிரசங்கியாளருக்கு அவசியம். பிரசங்கியாளர் மிகுந்த அன்பு கொண்டவராக காணப்பட வேண்டும், அதில் தேவன் மேல் அன்பு கொண்டவராக காணப்பட வேண்டும். கொண்டிருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவராக காணப்பட வேண்டும். நான் அன்பா நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை மாத்திரம் அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு இல்லை, அந்த அன்பின் நிமித்தம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து நம் கிரியைகளிலே தேவன் மேல் இருக்கிற அன்பை காண்பிக்கிறவராக பிரசங்கியாளர் காணப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், பேதுருவோடு ஆண்டவர் பேசுகிறார், அவர் மறித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்து பேசுகிறார், யோவானின் புஸ்தகம் 21:16. என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்னு 3 வாட்டி கேட்குறார். 3 முறை கேட்டுட்டு நான் நேசிக்கிறேன்னு பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் பேதுருக்கு கொடுக்குற வேலை என்ன? என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அப்போ ஆடுகளை நம்ம மேய்க்கணும், அந்த ஆடுகளுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா, தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன் என்ற வார்த்தை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மேலோட்டமான அன்பு அல்ல, அது ஒரு ஆழமான அன்பு, வார்த்தைகளிலே சொல்லி விளங்க வைக்க முடியாத ஒரு பரிதான அன்பு. அந்த அன்பு ஒரு கண்மூடித்தனமான அன்புன்னு நான் சொல்லுவேன், கண்மூடித்தனமான அன்பு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு எத்தனை ஆலோசனைகள் கொடுத்தாலும் சில தம்பிமார் மேலே இருக்கிற அன்பு மாறவே மாட்டேங்குது. பட்ட பகலில் பாலுங்கிறதும் தெரிஞ்சே போய் விடுறாங்க, கேட்டால் நான் நேசிக்கிறேங்கிறாங்க. இது தன் வாழ்க்கையவே சீரழிக்கிற, குலைக்கிற, வாழ்க்கையை முடித்து விடுகிற ஒரு அன்பு. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலாக கண்மூடித்தனமாக ஒரு அன்பு நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால், அந்த அன்பு நல் விளைவுகளை கொண்டு வரக்கூடிய அன்பு. இப்படி நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய வேலையாகிய, மிக முக்கியமான வேலையாகிய ஆடுகளை மேய்க்கிற வேலைகளை நாம் செய்வர்களாக மாறிவிடுவோம். ஆக இந்த பிரசங்கியாளருக்குரிய மிக முக்கிய தகுதியாக முதலில் மறுபடி பிறத்தல் என்ற அனுபவம் கொண்டவராக, இரண்டாவதாக இரட்சிப்பின் நிச்சயத்தன்மை கொண்டவராக, மூன்றாவதாக தேவன் மேல் மிகுந்த அன்பும் அந்த அன்பின் அடிப்படையிலான கிரியைகளையும் செய்பவராக பிரசங்கியாளர் காணப்பட வேண்டும். இன்னும் அநேக தகுதிகள் இந்த பிரசங்கியாளருக்கு உண்டு. இந்த தகுதிகளை குறித்து நான் பொறுமையாக அதிக ஆழமாக அடுத்த வகுப்பில் காண தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுவரையில் தேவன் உங்களோடு இருந்து அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவிலே அவர் உங்கள் மேல் பிரியமுள்ளவராகவும், நீங்களும் அவரை மிகுந்த அன்போடு நேசிக்கும்படியான வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்தும் வழிநடத்தியும் உங்கள் உறவுகள் பலப்படும்படியான கிரியைகளை செய்பவராகவும் காணப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசித்து உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.
அன்பானவர்களே, நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுதும் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு தபாலில் அனுப்பி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு மதிப்பெண்கள் உண்டு என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். முதலாவது கேள்வி, ஏன் பிரசங்கிப்பவரின் வாழ்வில் தேவனுடைய அழைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, பிரசங்கிப்பவருக்கான தேவனுடைய அழைப்பில் காணப்படும் மூன்று அம்சங்களை வசன ஆதாரத்துடன் விளக்கி கூறுக. மூன்றாவது கேள்வி, பிரசங்கிப்பவரின் வாழ்வில் காணப்பட வேண்டிய தகுதிகள் என்னென்ன என்பதனையும் அவைகளின் மூலமாக கற்றுக்கொண்ட சத்தியங்களையும் சற்று விளக்கமாக கூறுக.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.